الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على رسولك ونبيك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. تنيتك يا الله من أرياغلي الله تبارك وتعالى أولي இறுதி இறைவேதமாகிய அல்குர்ஆனை நமக்கு நேர்வழித்தாகவும் நாம் எல்லாம் அல்லாஹுவின் அருளை பெறுவதற்காகவும் அல்லாஹுடைய அன்பையும் அவருடைய கருணைகளை அறிவதற்காகவும் இயற்றியிருக்கின்றான். யார் இந்த வேதத்தை படிப்பார்களோ அதை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்களோ வாழ்க்கையில் அதை பின்பற்றுவார்களோ நிச்சயமாக இம்மை மறுமையின் கருணைகளை இம்மை வறுமை நர்பாக்கியங்களை அடைய பெறுவார்கள். அத்தகைய நல்லவர்கள் அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றி வருவானாக. கணேசக்குரியவர்களே, சென்ற வகுப்பிலே அதாவது 104வது வசனத்திலிருந்து நாம் ஏறக்குறைய 113 வரை உள்ள வசனங்களின் கருத்துக்களை படித்தோம். யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய சூழ்ச்சிகள், அவர்கள் எப்படி நபியை பரிகாசம் செய்தார்கள், முஸ்லிம்களை பரிகாசம் செய்தார்கள், தங்களுக்குள் பொறாமையின் காரணமாக இந்த வேதத்தோடு முரண்பட்டார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் அதன் தொடராக சில வசனங்களை நாம் பார்ப்போம். குறிப்பாக 111-12 வசனங்களில் இருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். وقالوا لن يدخل الجنة إلا من كان هودا أو نصارا تلك أمانيهم قل هاتوا برهانكم إن كنتم صادقين بلى من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. ரொம்ப முக்கியமான வசனங்கள் இந்து முஸ்லிம்களாகிய நமக்கு மிக பொருத்தமான வசனங்கள். யூதர்களை பற்றி கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹு தஆலா இந்த வேதத்திலே குறிப்பிடுகிறார் என்றால் அவர்களை பற்றிய கதையை அல்லாஹ் நமக்கு சொல்லவில்லை. அவர்களை பற்றிய செய்தியை வெறும் அறிவிப்பாக அல்லாஹ் நமக்கு சொல்லவில்லை. நமக்கு எதில் பாடம் படிப்பினை இருக்கிறதோ அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்களில் உள்ள நன்மைகளை அல்லாஹ் குறிப்பிட்டான் என்றால் அந்த நன்மையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று பொருள். அவர்களில் உள்ள தீமையை கெட்ட பழக்கங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி எச்சரிக்கிறான் என்றால் அந்த தீமை கெட்ட பழக்கங்களிலிருந்து நாம் விலக வேண்டும். இதுதான் குர்ஆன் வரலாறு கூறுவதனுடைய கருத்தை தவிர வெறும் வரலாற்றை ஒரு செய்தியாக மக்களுக்கு எடுத்துச் சொல்வது குர்ஆனுடைய நோக்கம் அல்ல. புரிகிறதா? சரி, இப்ப இந்த யூதர்களுடைய ஒரு கெட்ட பழக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன கூறுகிறார் இந்த வசனத்திலே 111வது வசனத்திலே என்றால் பெருமை அளிப்பது. எதை கொண்டு பெருமை அளிப்பது? இல்லாததை கொண்டு பெருமை அளிப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தௌரா என்ற மிக ஒரு கண்ணியத்திற்குரிய வேதத்தை இறக்கினார்.
மூசா என்ற மிக சிறப்பிற்குரிய ஒரு நபியை இறக்கினார். அந்த நபியை பின்பற்றுவதும் கிடையாது, தௌரா என்ற அந்த வேதத்தையும் பின்பற்றுவது கிடையாது. ஆனால் பெருமை மட்டும் அழிப்பது. எப்படி பெருமை அழிப்பது? நாங்கள் தான் சொர்க்கவாசிகள், நாங்கள் தான் சொர்க்கவாசிகள். யூத மதத்தை சேர்ந்தவர்கள் தான், யூதர் என்று தன்னை யார் கூறிக்கொண்டாலும் அவர் சொர்க்கம் சென்று விடுவார். அவரிடத்தில் நன்மை இருக்கிறதா இல்லையா, அவர் என்ன பாவம் செய்தார் பாவம் செய்யவில்லை என்ற எந்த விசாரணையுமே இருக்காது. யூத மதத்தை சேர்ந்து விட்டாலே ஒருவர் சொர்க்கம் செல்வதற்கு போதுமானது என்று யூதர்கள் பெருமை அளித்தார்கள். புரிகிறதா? சரி, இன்று நமக்கும் இது பல வகையிலே பொருத்தமாக இருக்கும். எப்படி? இன்று முஸ்லிம்களில் பலர் என்ன எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள், நாம் முஸ்லிம்கள், நாம் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், அவ்வளவுதான். ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வை அவருடைய சட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு நடக்கிறோமா, ஏற்றுக்கொண்ட சூதர் மக்களும் அவர்களுடைய சுண்ணாவையும் பின்பற்றி நடக்கிறோமா என்பதை பற்றியெல்லாம் வாழ்க்கையிலே எந்த விதமான அக்கறையோ பொறுப்போ சிந்தனையோ இருப்பது கிடையாது. முஸ்லிம் என்ற அந்த சொல்லை கொண்டு மட்டுமே சொர்க்கம் சென்று விடலாம் என்ற கற்பனையில் இருக்கிறார்கள். அதிலும் எப்படி பல வகைகளான பல கூட்டங்களாக பிரிந்து ஒவ்வொரு கூட்டமும் நாங்கள் தான் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் என்பதாக பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அழகி தங்களுடைய நூல் எத்துலாவும் நேரான பாதையை தேடி என்ற அந்த புத்தகத்திலே இந்த வசனத்தை வைத்து, அதுபோன்று இதற்கு அடுத்துள்ள இரண்டு வசனங்களையும் வைத்து ஒரு பெரிய கருத்தை எழுதுகிறார்கள். அதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்களை பிரிந்திருந்த உம்மத்தை ஒன்று சேர்ப்பதற்காக அனுப்பினார். பிரிந்திருந்த சட்டை தட்டதொன்று செய்து கொண்டிருந்த மனித சமுதாயத்தை இஸ்லாம் என்ற அந்த நேரிய பாதையில் ஒன்று சேர்ப்பதற்காக அனுப்பினார். சரியா? மக்களுக்கு மத்தியிலே எந்த வகையிலும் பிரிவினை இருக்கக்கூடாது. கவனமாக மக்களுக்கு மத்தியில் எந்த வகையிலும் பிரிவினை இருக்கக்கூடாது. பிரிவினை வேறுபாடு என்பதே இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இருக்கக்கூடாது. எப்படி? மொழி அடிப்படையில் பிரிவினை காட்டுவது கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்தினால் அவருடைய அல்குர்ஆனிலே நீங்கள் நிறத்தால் மாறுபட்டிருப்பதும் மொழியால் வேறுபட்டிருப்பதும் அல்லாஹ்வுடைய அட்டாட்சி. அப்ப அதை வைத்து பெருமைப்படுத்தி உங்களுக்கு பிறவை உண்டாக்க கூடாது. அப்ப அரபுகள் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், அரபி பேசக்கூடியவர்கள் என்ற அந்த பெருமையும் அல்லாத கூடாது தகர்த்து விட்டார். அரபுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது என்றால் அதை வைத்து நீ பெருமை அளிக்க முடியாது. சரியா? அதுபோன்று இனவாதத்தை வைத்து அரபுகள் என்ற இனவாதத்தை வைத்து பெருமை அளித்ததையும் அல்லாத கூடாது தகர்த்து விட்டார். மக்களே உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கும், நீங்கள் எல்லோரும் சரி, எல்லா நாட்டவரும் எல்லா நிறத்தவரும் உங்களிலே கண்ணியத்திற்குரியவர் இன்ன அக்கிரமக்கும் அணிந்தவராக பார்க்கும். உங்களிலே மிக கண்ணியத்திற்குரியவர் அல்லாவிடத்திலேயா உங்களிலே அதிகம் தப்புவா உள்ளவர். அப்ப இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான வேறுபாடுகள் முரண்பாடுகள் பகவி பாராட்டுவது இவற்றையெல்லாம் அல்லாஹ்வுல்லாஹ் அழித்து விட்டார். முஸ்லிம் அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் இஸ்லாமிக்கும் அவர்கள் இறுதி அந்த பேருரையில மக்களுக்கு சொன்னார்கள், ஐபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, கூனு ஐபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களாகவே நீங்கள் இருந்து, இஹ்வான், சகோதரர்களாக இருந்து, முஸ்லிமீன முஃமினீ, முஸ்லிம்களாக முஃமின்களாக இருங்கள் என்று எந்த வகையிலும் பாகுபாடு காட்டி பிரிவினை ஏற்படுத்தி கோஷ்டிகளாக மாறுவதை அனுமதிக்காமல் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை விட்டு பிரித்தார். கோஷ்டி உருவானாலே அங்கே போட்டி பொறாமை, பிறகு சண்டை சச்சரவு, பிறகு எல்லா விதமான தீமைகளும் சமுதாயத்திலே உருவாகிறது. யூதர்கள் கிறிஸ்தவர்களிடத்தில் இந்த கோஷ்டிகள் தான் இருந்து அவர்களை அழைக்கிறார். ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஹலீஃபா என்று ஒருவர் அவ்வளவுதான். ஒரு ஹலீஃபா தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் பிறச்சின்ற குழந்தையிலிருந்து நாளைக்கு மோசா போன வயதானவர் வரை எல்லோரும் அந்த ஹலீஃபாவுக்கு தான் கட்டுப்பட்டார்கள். உங்களுக்கு அந்த ஹலீஃபா பிடித்தாலும் சரி பிடிக்கவில்லை என்றாலும் சரி, கருப்பு இனத்தை சேர்ந்து மூக்கு மூஞ்செல்லாம் சிதைக்கப்பட்டு பார்ப்பதற்கு விகாரமான ஒருவரை உங்களுக்கு ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டாலும் கூட அவருக்கு பணிந்து கட்டுப்படுத்தித்தான் நடக்க வேண்டும். ஒரு இமாமிற்கு பையாட்டு செய்து கொடுத்ததற்கு பிறகு அவரிடத்திலிருந்து தனது பையாட்டை ஒருவர் முடிப்பான் என்றால் குறித்தால் அவர் நரகத்துக்குத்தான் செல்வான். ஒருவர் இமாமுக்கு அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அடுத்தவர் அவருக்கு எதிராக புரட்சி செய்வார்கள் ஆனால் அவரை விட்டுவிடுங்கள் யாராக இருந்தாலும் சரியே என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோஷ்டிகள் ஏற்படுவதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளையும் அவங்க அறுத்துவிட்டு தான் செஞ்சாங்க. அப்ப உலக விஷயத்திலேயே கோஷ்டிகள் உருவாகக்கூடாது என்றால் எப்படி? உலக விஷயத்திலேயே கோஷ்டிகள் குரூப்புகள் பார்ட்டிகள் உருவாகக்கூடாது என்றால் மார்க்க விஷயத்தில் உருவாகலாமா? தீனுடைய விஷயத்தில் உருவாகலாமா? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க வேண்டும், மார்க்க விஷயத்திலும் குரூப்புகளும் கோஷ்டிகளும் பார்ட்டிகளும் பின்னால் உருவாக ஆரம்பித்தன. கருத்துகளாக இருந்த மார்க்க அறிஞர்களின் அந்த சிந்தனைகள் அவர்களுடைய போதனைகள் அதே கருத்துகளின் அடிப்படையிலே பிறகு மக்கள் கோஷ்டிகளை குரூப்புகளை உருவாக்கினார்கள். என்ன மார்க்க அறிஞர்களின் கருத்துகள் அவர்கள் மார்க்கத்தை போதிப்பதற்காக கற்பித்த அந்த போதனைகள் பின்னால் அந்த போதனைகளின் அடிப்படையிலேயே மக்கள் கோஷ்டிகளை குரூப்புகளை உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கி அவர்களில் ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை மட்டம் தட்டுவது, நாங்கள் தான் மிக சரியானவர்கள், நாங்கள் தான் மிக உயர்ந்தவர்கள், மற்றவர்களெல்லாம் தவறில் இருக்கிறார்கள் என்று பெருமை அளித்தார்கள். இப்ப என்ன பிரச்சனை? அந்த கருத்தை சிந்தித்தார்களா அதை பின்பற்றுகிறார்களா என்பதெல்லாம் கிடையாது. ஹனபியா நாங்கள் உயர்ந்தவர்கள், ஷாபியா நாங்கள் உயர்ந்தவர்கள், மாலிகியா நாங்கள் உயர்ந்தவர்கள், ஹம்பலியா நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று வெறும் அந்த கருத்தோடு தங்களை இணைத்துக் கொள்வதை கொண்டு மட்டுமே பெருமை அளிக்க ஆரம்பித்தார்கள். புரியுதா? இப்படி ஒரு கூட்டம். இப்படி இருக்கின்ற இன்னொரு நேரத்திலே இவையெல்லாம் கூடாது, பிரிவினை கூடாது, நாங்கள் தான் மார்க்கத்தை சரியாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்றும் சிலர் அந்த காலத்திலும் சொன்னார்கள். அந்த புக்கை எழுதுகின்ற எழுபருடைய அந்த நூற்றாண்டிலும் இன்று சிலர் சொல்வதை போன்று எந்த குரூப்பும் கூடாது, குர்ஆன் ஹதீஸ் தான் சரியானது, அதே அடிப்படையில் தான் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னவர்களும் அப்போதும் இருந்தார்கள். ஆனால் அவர்களை பற்றி குறிப்பாக இந்த இடத்திலே நாம் இப்படி அஹமத்துல்லாஹி என்ன எழுதுகிறார்கள் என்றால், நீங்கள் குர்ஆன் ஹதீஸை நாங்கள் தான் பின்பற்றக்கூடியவர்கள். அவர்களை அந்த காலத்தில் அவர்களுக்கு அவர்களை ஹதீஸ் என்று பெயர் சொல்லப்படும். இப்படி அவர்கள் ஹதீஸ் என்று தன்னை சொல்லிக்கொண்டு பெருமை அளிப்பதால் மட்டும் அல்லாஹ் உன்னை உயர்த்தி விடுவார் என்று நினைக்காதே. ஹதீஸின் படி உன்னிடத்திலே அமல் இல்லை என்றால் நீனும் அந்த குரூப்பை சேர்ந்தவன் தான். இந்த குரூப்பை வழியற்ற குரூப்பை சேர்ந்தவன் தான். அப்ப குர்ஆன் ஹதீஸ் தான் சரியானது என்று சொல்லி அந்த மக்களை நாம் நம்மை சேர்த்துக் கொள்வதால் மட்டுமே அல்லாவிடத்திலே நாம் சொர்க்கத்தை அடைந்து விட முடியாது. குர்ஆன் ஹதீஸின் படி அமல்கள் எப்படி அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்கிறார் என்று விளங்குகிறார்கள். யூதர்கள் இப்படித்தானே பேசுகிறார்கள். யூதராக இருந்துவிட்டாலே சொர்க்கம் செல்வதற்கு போதுமானது. அப்ப உதாரணத்துக்கு அஹ்ல ஹதீஸ் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்கள் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு, குர்ஆன் ஹதீஸ் உடையவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்றால் உடையவர்கள் என்றால் அதை பின்பற்றக்கூடியவர்கள், அதை வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தெரிய அப்படி ஒரு குரூப் உருவாக்கிட்டு ஜமாத்தை உருவாக்கிட்டு எங்கள்கிட்ட மெம்பர்ஷிப் வாங்கிக்கிட்டீங்கன்னா எங்கள்கிட்ட நீங்க உறுப்பினராகிட்டீங்கன்னு சொன்னா போதும் அதற்கு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி மாறிவிட்டது? குரான் ஹதீஸ் என்பது பின்பற்றுதல், ஏற்றுக்கொள்ளுதல், அதன்படி வழிநடத்தல் என்ற நிலையிலிருந்து மாறி இப்ப அரசியல் கோஷ்டிகள் மாதிரி உறுப்பினர்களுடன் சேர்க்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் கோஷ்டியாகவும் மாறியிருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, இப்படி செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களுக்கு அவர் கூறிய நாயகாக இல்லம்மா முஹம்மது ரசூலுல்லா என்ற இந்த அல்லாஹுவின் திருவாசகத்தை தவிர, கலிமா தயிபாவை தவிர வேறு எந்த உறுப்பினர் காரணம் கிடையாது. மக்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் அழைத்த போது மன்னர்கள் உத்தரவு வாங்குவதற்கு அந்த ரசூலே அப்படி சொல்ற யாரெல்லாம் எங்கிட்ட புத்தகம் வாங்கினாங்களோ அவங்கதான் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவங்க, அவங்கதான் எங்களுக்கு குரூப்பை சேர்ந்தவங்க, எல்லாரும் இந்த புத்தகம் வாங்கி வச்சுக்கங்க, அல்லது என் சரிபாக இந்த புத்தகம் வாங்கி வச்சுக்கங்க, அல்லது எங்கெங்கெல்லாம் எனக்கு பிரான்ச் இருக்குதோ அங்கெல்லாம் புத்தகம் வாங்கி வச்சுக்கங்க. எங்கெல்லாம் சகாபாக்களை அனுப்பினார்களோ சுவாங்க சேர்க்கிறாங்களா, அல்லாவின் பக்கம் அழைப்பவர்களாக அனுப்பினார்கள். அந்த சகாபாக்கள் பிரச்சாரம் செய்யும் போது சில நேரங்களில் தனி மனிதர்களுக்கு செய்வார்கள், சில நேரங்களில் பொது இடங்களுக்கு செய்வார்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களும் அவர்கள் பிரச்சாரம் செய்து லாயிலாக இதெல்லாம் முஹம்மது ரசூலுல்லா சொல்லி கூட்டம் கூட்டமாக முஸ்லீமாக கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அதான் இஸ்லாம், அதான் மார்க்கம் என்பது, அதான் தீன் என்பது. ஆனால் இன்று எந்த நிலைமைக்கு மாறிவிட்டது? ரஹ்மத்துல்லாஹி எதை எச்சரித்தார்களோ அவர்களது காலத்தில் எச்சரித்தார்கள். அவங்க காலத்தில் இப்படி கிடையாது, இப்படி கிடையாது. இப்படி ஒரு இயக்கமாக ஆக்கி, கோஷ்டியாக ஆக்கி, குரூப்பாக ஆக்கி மெம்பர்ஷிப் காலங்கிறது கிடையாது. அப்படி இல்லாம சும்மா பெருமை பேசிட்டு இருந்ததையே அவ்வளவு கடுமையாக இருந்ததையும் சேர்ந்து எச்சரிக்கிறார்கள். எப்படி இன்றைய காலத்தில் இந்த மக்கள் சேர்ந்த பார்த்து சொல்லியிருப்பார்கள். இது எப்படி மாறிவிட்டது? இஸ்லாம் என்பது லாயிலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை தாண்டி, குர்ஆனை தாண்டி, ஹதீஸை தாண்டி, ஒரு குறிப்பிட்ட தலைவர் யாரா இருந்தாலும் சொல்லு, பொதுவா எல்லோரையும் சொல்லி, குறிப்பிட்ட தலைவர், குறிப்பிட்ட ஜமாத்து, ரிஜிஸ்டர், அதுல யார் உறுப்பினா இருந்தாங்களோ அவங்கதான் தொகுது, அவங்கதான் அலர்ஜிஸு, அவங்கதான் வந்து குர்ஆன் ஹதீஸ் சொன்னா. இப்படிப்பட்ட குர்ஆன் ஹதீஸை சஹாபாக்கள் அறிவி, இப்படிப்பட்ட இஸ்லாமிய அல்லாவுடைய சில சிலர்லாம் அழிவு சிலம் மக்களுக்கு விட்டு செல்லவில்லை. அப்ப எதை உருவாக்கும் கடைசியிலே? எது யூதர்களிடத்தில் இருந்த கெட்ட குணமாக இருந்தது அதைத்தான் உருவாக்கும். நீங்க எந்த ஜமாத்துல சேர்ந்திருக்கீங்க? ஒரு முஸ்லீமை பார்த்தவுடனே இவர் இந்த ஜமாத், நம்ம ஜமாத்தா, வேற ஜமாத்தா, உங்களுடைய உறுப்பினர் காடு இருந்தா அப்பதான் நீங்க இங்க மஸ்ஜிதுல பேசலாம். இப்படி ஒரு முஸ்லீம் ஐம்பு உள்ளவராக இருப்பது, குரானை கற்றுத் தேர்ந்தவராக இருப்பது, குரானை மனப்பாடம் செய்தவராக இருப்பது, இதெல்லாம் போய் கடைசியில எங்களது மஸ்ஜிதுல பேசுறதா இருந்தா, எங்களது மேடையில பேசுறதா இருந்தா கருதி என்ன சொல்லுங்க? உறுப்பினர்கள் ஐடிகள், இந்த நாலு சிஎம்க்கு ஆறு சிஎம்க்கு ஆறு இருந்துச்சுன்னா மேடையில பேசலாமா? எவ்வளவு கேவலமான ஒரு மட்ட ரகமான ஒரு நிலைக்கு முஸ்லிம்களின் சிந்தனையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் பாருங்கள். நல்லா பாதுகாப்பாங்க. கல்வி, ஒழுக்கம், அடிப்படை படித்தது இதெல்லாம் தகுதி கிடையாது. காரணத்தா பேசலாம், காரணத்தா மஸ்ஜிதுல பேசலாம், காரணத்தா மேடையில பேசலாம் என்றால் இது கண்டிப்பாக யூதர்கள் கிறிஸ்தவர்களின் வழியிலே அவர்களுக்கு ஒப்பாகுவதை தவிர வேறொன்றுமே கிடையாது. அப்படியா இருந்தது தமிழ்நாடு இஸ்லாமுடைய காலத்தில்? தமிழ்நாடு இஸ்லாமத்தில் மக்கள் தான் இஸ்லாமுக்கு வராங்க. ஒரு கூட்டம், சின்ன கூட்டம், அதுல ஒரு சின்ன பையன் அவரும் இருக்கிறார். அந்த கூட்டம் எல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள யாரும் சொல்லலாம். இப்ப நாங்க திரும்ப எங்க ஊருக்கு போறோம், இப்ப எங்களுக்கு தொழுது நடத்துறது, இப்ப நாங்க எப்படி தொழுகிறது, எங்களுக்கு யாரை இமாமாக்குறது, அப்படின்னு கேட்டவுடனே அங்க ஏற்கனவே வந்து ஒரு மூணு நாள் அல்லது ஒரு நாலு நாள் தங்கியிருந்தாங்கல்ல, அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த தங்கியிருந்த நாட்கள்ல யாராவது குர்ஆன் தெரிந்து கொண்டவர்கள், மனப்பாடம் செய்து கொண்டவர்கள், சூராவில் மனப்பாடம் செஞ்சவங்க யாரும் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு குட்டி பையன் எழுந்திரிச்சு, யார் சூழலா எனக்கு நிறைய சூறா தெரிகிறார், குறிப்பா உனக்கு இவ்வளவு சூறா தெரியும், நிறைய சூறா தெரிஞ்சுக்கிறீங்க, வந்தே மூணு நாள் நாலு நாள் தான் ஆச்சு, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு யார சூழல நான் ஆறு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ உங்களுடைய தோழர்கள் அந்த பக்கமா போவாங்க வருவாங்க, அவங்க தொழுகிறத பார்த்துக்கிறேன், அவங்க உட்காந்து பேசுறத பார்த்துக்கிறேன், அவங்க குரான் ஓடுறத கேட்டுக்கிறேன், நானும் சேர்ந்து அவங்களோட உட்காந்து நிறைய மனப்பாடம் பண்ணேன், குரான் தெரியாமல் இப்படி நான் நிறைய மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அலுதாரியா தெரியாது, முத்த காசு தெரியும், அது தெரியும் இது தெரியும் சொல்ல உடனே ரசூல் சொல்லி இந்த பையனையும் நீங்க இமாமாக்கிட்டாங்க, இப்படி அந்த சின்ன பையனையும் இமாமாக்கிட்டாங்க. சின்ன பையன் அவருக்கு தனியா டிரெஸ் கூட கிடையாது, அவர் உடுத்திருக்கிற சின்ன ஒரு துண்டு அதெல்லாம் கீழே கட்டிக்கிட்டு அவர் இமாமத்து செஞ்சா குட்டிக்காலம் தொலைதான் தெரிய ஆரம்பிச்சு. பின்னாடி பெண்கள் வந்து என்ன இமாமுக்கு ஒரு நல்ல டிரெஸ்ஸா ஒரு டிரெஸ் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்கே நிலைமை இருந்தது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல கல்வியின் அடிப்படையிலே அமலின் அடிப்படையில் இதன் அடிப்படையில் கல்வி அமல் அவர் என்ன செய்திருக்கிறார் என்று எதை கற்றிருக்கிறார் எதை எப்படி பின்பற்றுகிறார் என்ற அடிப்படையில் தான் கண்ணியமும் கல்வியும் கொடுக்கப்பட்டது. அங்க அவங்களுக்கு என்ன ஒரு பள்ளியை ஏற்பாடு செய்து கொண்டார்கள், வர முடியாது முஸ்லீம் எங்க இருந்தாலும் ஜமாத்தா தொழுகணும். அப்ப அவங்களுக்கு தான் ஜமாத்துக்கு யார் இமாமா பாக்கினார்கள், அவர் யாரு ஒரு வீட்டிலே வளர்ப்பு அடிமையாக இந்து உரிமையிடப்பட்ட ஒரு சகான் ஸ்டாலின் வந்து எல்லா பாடும் அந்த சாமி இன்னைக்கு கூட நடந்தது ரொம்ப கடுமையா விமர்சனம் செய்வதை பாருங்க. அந்த சகாபியை தான் யாருக்கு குறைசியை சேர்ந்த அபூபக்கருக்கு யார் தனது இரண்டு மந்திரிகள் அபூபக்கர் உமர் யாரு தன்னுடைய இரண்டு மந்திரிகள் அவர்கள் தொழக்கூடிய மச்சிற்கு யார் இமாமாக நியமனம் செய்திருந்தார்கள், எந்த அடிப்படையில் நியமனம் செய்தார்கள், உறுப்பினருக்கான அடிப்படையில், விம்பசீவுக்கான அடிப்படையில், எந்த கால அடிப்படையில் அவர் குரானை அதிகம் கற்றவர், குரானை அதிகம் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார். செயல்படுகிறீர்கள் அப்ப இதை தவிர வேறு எந்த ஒன்றையும் வைத்துக் கொண்டோம், அது இயக்கத்தின் பேரால் இருக்கட்டும், கொஸ்டியின் பேரால் இருக்கட்டும், அல்லது ஒரு ஜமாத்தின் பேரால் இருக்கட்டும், அரசியல் பார்ட்டி அடிப்படையில் எந்த ஒன்றை கொண்டும் பெருமை அளிப்பதோ, பிறரை மட்டமாக பார்ப்பதோ, பிறரை தாழ்த்துவதற்கோ, தன்னை அதன் அடிப்படையில் உயர்த்துவதற்கோ முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்லை. இன்று ஒவ்வொரு காலத்திலையும் கொஞ்சம் மாறி மாறி வர மாதிரி இப்ப இன்னொரு நாங்கதான் சரப்பி, பியூர் சரப்பி, நாங்க ஒரிஜினல் சரப்பி, நாங்க வந்து ரொம்ப சூப்பர் சரப்பி, நாங்க வந்து கரெக்டா அடிச்சு போய் அடிப்போய் நேரம் போய் ரசூலாவை கொண்டுறோம், மற்றவங்க எல்லாருமே டூப்ளிகேட்டு, மற்றவங்க யாருமே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு ராத்திரி எல்லாம் இன்டர்நெட்ல என்னமோ படிக்கிறேன்னு பார்த்துட்டு கடை சுக்கு துறைக்கு வர படிக்கிறோம், கிடையாது ஜமாத்துக்கு வர்றது கிடையாது, எந்த விதமான ஒரு பின்பற்றுதலும் கிடையாது, பெறப்பட்டேன்னா நாங்கதான் ஒரிஜினல் செலவு, எங்களுக்கு வந்து செல்ஃபியா இருக்குது, எங்களுக்கு அதாவது என்ன சொல்றது பியூரிஃபை சர்டிபிகேட் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இன்னொரு கூட்டம். இப்படி எதை கொண்டு பெருமை எடுத்துக் கொண்டு எங்கும் அமலும் இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது. அவர் சேர்ந்த
சொல்லிக்கிறதுனாலையோ கிறிஸ்துவர் சொல்லிக்கிறதுனாலையோ யாரும் சொந்த போவது கிடையாது. அதே போலதான் ஒருவர் தன்னை வெறும் முஸ்லீம் சொல்கிறார், வெறும் மூமின் சொல்கிறார். அப்படி சொல்வதாலும் அவர் சொர்க்கம் போக மாட்டார். யார் தன் முகத்தை அல்லாஹ்விற்கு பணிய வைத்து விடுவாரோ, கட்டுப்பட வைத்து விடுவாரோ, தன் முகத்தை அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வைத்தார் என்றால் யார் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்தாரோ, அப்போ தனது முகத்தையே அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வைத்தார் என்றால் அடுத்து முகத்தை விட உடல்ல வேறு ஏதாவது சிறந்த குறிப்பு இருக்கிறதா? இல்லை. அப்ப முழு உடலாலும் அல்லாஹ்வுக்கு யார் கட்டுப்பட்டாரோ, அவரோ ஈமான் கொண்டவராக அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொண்டு இணை வைக்காதவராக யார் இருக்கிறாரோ, பலகு அஜ்ருஹு இந்தபி, அவருக்கு தான் அவருடைய ரப்பிடத்திலே இறைவரிடத்திலே கூலி இருக்கிறது. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அப்ப யார் தனது முகத்தை அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வைத்தாரோ, யார் தனது முகத்தை அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வைத்தாரோ, அவர் ஈமான் உடையவராக ஷிர்க் செய்யாதவராக ஒவ்வொரு முஹ்சினும். அப்ப அவன் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்ன நிபந்தனை? ஷிர்க் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்ப எவ்வளவுதான் அமல் செய்தாலும் சரி, ஷிர்க் அந்த அமலிலே கலக்கப்படுகின்றால் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப பலகு அஜ்ருஹு இந்தபி, அப்ப இந்த தன்மை உடையவர் தான் இஸ்லாமும் ஈமானும். அவர்களின் செயல்களில் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு தான் அல்லாஹ்விடத்திலே கூடி இருக்கிறது. அவர்கள் தான் பயப்பட மாட்டார்கள், பயம் அவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக நமக்கு இந்த இடத்திலே உணர்த்துகிறார், நீங்கள் வாயால் பெருமை அடிப்பதால், தாய் பிரச்சாரம் செய்வதாலே, அல்லது வீடு பிதற்றுவதாலே, வீற்றுவதாலே உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சொர்க்கம் கிடையாது. அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய தீனுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய அந்த பக்குவத்திற்கு நீங்க வந்துவிட்டீர்களா? ஷரியத் அல்லாஹ்வுடைய ஹுக்மன் வந்துவிட்டதா? முடிஞ்சிட்டவங்க தான். அதுக்கு மேல தனது விருப்பம், சமுதாயத்தின் விருப்பம், மனைவி, மக்கள், பெற்றோர், தாய், தந்தை, இதெல்லாம் பின்னாடிதான். இந்த விருப்பங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறதால் அது பார்க்கவில்லை. இந்த விருப்பங்கள் எந்த ஒன்றாவது அல்லாஹ்வின் சட்டத்திற்கு மாற்றமாக இருக்குமேனால் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு தான் முன்னுரிமை. இதுதான் கஷ்டம் தான். தனது முகத்தை முழுமையாக அல்லாஹ்விற்கு பணிய வைத்தவர். அப்ப எஸ்தான் எஸ்தான் என்பது ரொம்ப விசாலமான பொருள். குர்ஆனிலே ஹதீஸ்லேயும் எங்கெல்லாம் எஸ்தான் என்று வந்திருக்கிறதோ இது ரொம்ப விசாலமான அர்த்தம். இதுல முதலாவதாக பரிசுத்தமான தௌஹீத் வரும். பரிசுத்தமான தௌஹீத், ஷிர்க்கு குஃபுர் கலக்காத தௌஹீத் இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நன்மை செய்பவராக இருக்க வேண்டும். இப்ப ஒருவர் தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை எல்லாம் நல்ல முறையிலே செய்கிறார், ஆனால் அடியார்களுடைய ஹக்குகளை பாராட்டுகிறார். அடியார்களுடைய ஹக்குகளை, மனைவியின் ஹக்கை பாராட்டுகிறார், பெற்றோருடைய ஹக்குகளை பாராட்டுகிறார், பிள்ளைகளின் ஹக்குகளை பாராட்டுகிறார், அண்டை வீட்டாருடைய ஹக்குகளை அவர் நாசமாக்குகிறார், உறவினர்கள் நண்பர்களுடைய ஹக்குகளை அவர் சரியாக கொடுப்பதில்லை. ஏன்? தான் வளர்க்கக்கூடிய மிருகத்துடைய ஹக்கை கூட ஒரு முஸ்லீம் சரியாக கொடுக்க வேண்டும். நீங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு மிருகத்திற்கு கூட தியாகம் செய்யக்கூடாது. ரபி சொல்லாவிடம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் நரகத்தில் வேதனை செய்யப்படுகிறார், ஒரு பெண் நரகத்திலே வேதனை செய்யப்படுகிறார், இதற்காக ஒரு பூனையை வீட்டிலே கட்டி வைத்தார், தானும் அந்த பூனை பூனைக்கு உணவு கொடுக்கவில்லை, அந்த பூனையும் தன் இறையை தேடிக் கொள்வதற்கு அதை விடவில்லை, கட்டி கொண்டார், முடிஞ்சு. பசியிலேயே கட்டி கட்டி அந்த பூனை செத்து போயிடுச்சு. அந்த பெண்ணை நாளை மறுமையிலே அல்லாஹ்வுத்தால எங்கே அனுப்புவார்? அந்த பூனையின் மீது அவர் செய்த அநியாயத்திற்காக நரகத்திற்கு அனுப்புகிறார். இவ்வளவு பயப்பட வேண்டிய நிலை பாருங்கள். சாதாரண விஷயமா இது? ஒரு பூனை அதுக்கு ஏதாச்சும் ஹிசாப் இருக்கு, விசாரணை இருந்தா நாளைக்கு எழுப்பினோடனே எல்லாம் நீலாம் மண்ணா போயிருக்கோம், நீலா மன்னாபுரின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மூளைக்கு அநியாயம் செய்த காரணத்தினால ஒரு முஸ்லிமான பெண்ணை விவாதத்துகள் எல்லாம் செய்திருந்தும் கூட அந்த பூனைக்கு செய்த அநியாயத்திற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பிலே தண்டனை கொடுத்த பிறகுதான் அவளை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்றால், தாய் தந்தைக்கு செய்த அநியாயம், மனைவிக்கு செய்த அநியாயம், பிள்ளைகளுக்கு செய்த அநியாயம், சகோதரர் சகோதரருக்கு செய்த அநியாயம், இன்னும் இப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டே போங்கள். உரிமைகள் மீது எவ்வளவு பட்டியலாக இருக்கின்றன. உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், கண்ணியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், முஸ்லிம்களுடைய செல்வங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய கண்ணியங்கள், உங்களுடைய செல்வங்கள் உங்களுக்கு புனிதமானவை, உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன, புனிதமாக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி? இன்றைய நாளை போல, இன்றைய நாளை போல, இந்த மாதத்தை போல, இந்த நகரத்தை போல. எங்க இருந்து சொன்னாங்க, மக்காவுல மினால இருந்து கொண்டு இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். துல்ஹஜ்ஜு மாதத்துல, துல்ஹஜ்ஜு மாதம் புனிதமானது, மினா புனிதமான இடம், மக்கா புனிதமான நகரம். இன்றைய தினத்தை போல, இன்றைய மாதத்தை போல, இந்த ஊரை போல உங்களுக்கு ஹராமானது. அப்போ ஒரு முஸ்லீமுடைய கண்ணியத்தை நாம் கெடுக்கக்கூடாது, அவனுடைய செல்வத்தை அவனுடைய விருப்பம் இல்லாமல் அவனிடமிருந்து நாம் எடுத்துவிடக்கூடாது. அவனுடைய உயிரை கொலை செய்வதோ அக்பர், அல்லாவிடத்தில் அவ்வளவு பயங்கரமான பாவம். ஒரு முஸ்லீமுடைய உயிரை கொள்வது பயங்கரமான பாவம். திருமதி நசையில் அறிவிப்பு வருகிறது, அல்லாவுடைய சுந்தரசுந்தாரேஸ்வரன் சொன்னார்கள், காபத்துல்லாஹுவை ஒவ்வொரு செங்கல்லாக உழைப்பது, காபத்துல்லாவை ஒவ்வொரு செங்கல்லாக உழைப்பது அல்லாஹ்விடத்திலே மிகவும் எளிதானது, மிகவும் லேசானது. ஒரு முஸ்லிமை கொள்வது ஒரு முஸ்லிமை காபத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு, அது இடிக்கப்படுவதை விட பயங்கரமானது எது? ஒரு மொத்த துன்யா அழிவது அல்லாவிற்கு ஒரு லேசான ஒன்றுதான். ஒரு முஸ்லீமுடைய உயிர் கொல்லப்படுவதை விட, ஒரு முஸ்லீமுடைய உயிர் கொல்லப்படுவதை விட. அல்லாவுடைய சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் அவருடைய மார்க்கத்திலே ரொம்ப விசாரத்திலே இருப்பான். முஸ்லீம் அவருடைய ஜீனிலே ரொம்ப விசாரத்திலே இருப்பான். இந்த பிரச்சனை முஸ்லீம் முஸ்லீம்கள் கிடையாது. ஒரு கொலையை அவன் செய்யாதவனை, ஒரு கொலையை அவன் செய்யாதவனை, கொலை செய்து விட்டால் அந்த கொலைக்கு பதிலாக அவன் கொல்லப்பட்டே ஆக வேண்டும். அவன் எந்த ஒரு சக்தியாலும் அவனது உயிரை பாதுகாக்க முடியாது. அப்போ ஒரு முஸ்லீமுடைய உயிருக்கு நாம் எதுவும் செய்துவிடக்கூடாது. அவனுடைய கண்ணியத்தை கெடுக்கும் விதமாக, அவனுடைய கண்ணியத்தை கெடுக்கும் விதமாக அவன் மீது போய் வழக்கு போடுவது, அவர்களாக பேசுவது, அபாண்டமான பழியை சுமத்துவது. இன்றைக்கு பார்க்கிற சமுதாயத்திலே சர்வசாதாரணமாக இல்லாத ஒன்றை பழியாக சுமத்துவது, அண்ணன் தம்பி மேல, தம்பி அண்ணன் மேல, கணவன் மனைவி மேல, மனைவி கணவன் மேல, பெற்றோர் பிள்ளைகள் மேல, பிள்ளைகள் பெற்றோர் மேல, நண்பன் இன்னொரு நண்பன் மேல என்று பரவலாக இது ஒரு சாதாரண விஷயம் ஆகிடுச்சு. எப்படி செய்யாத ஒன்றை கொண்டு பிறரை பழி சுமத்துவது, இது எப்படி மாறிடுச்சு? இது தப்பாக உணர்வதே கிடையாது. ஆனால் இது அந்த இடத்துல இவ்வளவு பயங்கரமான தவறு. அப்ப இந்த இஷ்டான் என்ற விஷயத்துக்காக வேண்டி நாம் இந்த விளக்கங்களை சொன்னோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறார், நீ இபாதத்தும் சரியாக செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய ஷரியத்துடைய சட்டங்களை சரியாக பேண வேண்டும், ஈமான் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது அந்த ஷரியத்து சட்டத்துக்குள்ளார இதெல்லாம் வந்தாலும் கூட இதை தனித்தும் அல்லாஹ் சொல்கிறார், இஷ்டான் உடையவராக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி? தன்மையுடையவராக இருக்க வேண்டும். என்ற தன்மை என்ன? அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்யாதவராக இருப்பதோடு அடியார்களுடைய ஹக்குகளை அழகிய முறையில் நிறைவேற்றுபவராக இருக்க அடியார்களுடைய ஹக்குகளை அழகிய முறையில் நிறைவேற்றுபவராக இருக்க வேண்டும். அப்ப யூதர்களை பொறுத்தவரை அவங்களிடத்துல இவாறுக்கும் கிடையாது, அடியார்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றுவது என்பதும் கிடையாது. அவங்க எப்படி ஒருத்த பணக்காரன் ஆகிட்டாரா, சமுதாயத்தில் தலைவர் ஆகிவிட்டாரா, ஏழைகளுடைய சொத்தை எவ்வளவுதான் அவமதித்தாலும் சரி அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப அதே பழக்கம்தான் இந்து முஸ்லீம்கள் இருக்குது, அதே பழக்கம் முஸ்லீம்களிடத்திலும் இருக்கிறது. மஸ்ஜிதுக்கு நம்ம தலைவர் ஆக வரைக்கும்தான், தலைவர் ஆகிட்டான்னா முடிஞ்சு போச்சு, அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஊர்ல ஏழையாக்குற வரைக்கும் தான் அவருக்கு பஞ்சாயத்து சட்டம் வேண்டாம். ஊர்ல பணக்காரர் ஆகிட்டாரு, பங்களா வாங்கிட்டாரு, காரை வாங்கிட்டாருன்னு சொன்னா அவர் என்ன செஞ்சாலும் ஊர் மக்கள் யாரும் எதையும் கேட்க முடியாது. இப்படி சட்டம் எல்லாம் யாருக்கு தான், இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில யாருக்கு தான் சட்டம் எல்லாம், ஏழைகளுக்கு தான், அப்பாவி மக்களுக்கு தான் சட்டம் எல்லாம். செல்வம் படைப்பவர்களுக்கு அவங்க வீட்டுல என்ன அநியாயம் நடந்தாலும் சரி, எவ்வளவுதான் அக்கிரமம் நடந்தாலும் சரி, அதெல்லாம் அவங்களுக்கு சட்டம் எல்லாம், பஸ்ஜித்து ஜமாத்துடைய சட்டம் எல்லாம் அவங்களுக்கு அப்படியே வாழும். இதுதான் நடக்குது. என்ன ஆச்சார் அபூபக்கர் ஆச்சார் சொல்லுங்க, என்ன நடக்குது? காசு பணம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது. மஸ்ஜித்ல சட்டம் எல்லாம் யாருக்குதான், 10 ரூபாய் சந்தா கொடுக்கறதுக்காண்டி ஜனாதாவை உடனே விட மாட்டோம். வெறும் 10 ரூபாய் சந்தா வருஷத்துக்கு கொடுக்கறதுக்காண்டி ஜனாதாவே உடனே விட மாட்டானுவ, அல்லது நிக்காவுக்கு சப்தம் கொடுக்க மாட்டானுவ. ஆனா இங்க பக்கத்து வீட்டுல முத்தவள்ளி வீட்டுல அவ்வளவு அநியாயமும் நடந்துகிட்டு இருக்கோம், அதை பத்தி கேட்கறதுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இது முழுக்க முழுக்க யாருடைய செயல்பாடு? இது கிறிஸ்தவர்கள் யூதர்களுடைய செயல்பாடு. முஸ்லீமை பொறுத்தவரை அப்படி கிடையாது. முஸ்லீம் மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் நூற்று கணக்கில் லட்சக்கணக்கில் உள்ள வரலாறுகள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு அவர்கள் எப்படி கட்டுப்பட்டார்கள் என்று, அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு முன்னால் அவர்கள் எப்படி நிறுத்தப்பட்டார்கள் என்று. அப்போ ஒரு முஸ்லீம் அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்ப யாரிடத்தில் இஸ்லாம் இருக்கிறதோ, ஈமான் இருக்கிறதோ, எக்ஸ்ட்ரா அடியார்களுடைய ஹக்குகளின் பேரல் இருக்கிறதோ, அவருக்கு தான் அல்லாஹ்விடத்தில் கூடி இருக்கிறது, அவருக்கு தான் பயனற்ற வறுமையில் சொந்த வாழ்க்கை இருக்கிறது. தவிர வெறும் தன்னை ஒரு மார்க்கத்தோடு சேர்த்துக் கொள்வதால் மட்டுமே அவருக்கு சொந்தம் என்பது கிடையாது. யூதர்கள் கிறிஸ்தவர்களை பற்றி சொன்னார்கள், அவர்கள் எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டார்கள், அவங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி காலத்தின் கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், யூதர்கள் எல்லாம் குப்பை, ஒன்றுமே அவர்கள் கிடையாது, அவங்க யாருமே சரி கிடையாது. யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து சொன்னார்கள், கிறிஸ்தவர்கள் யூதர்களை பார்த்து சொன்னார்கள். உணர்ச்சி தான் இதுல ஆச்சரியம் என்ன, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் ஓடிக்கிட்டுதான், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் ஓடிக்கொண்டு இருந்தார்கள். ஒருத்தர் கிறிஸ்தவராக இருந்தாலும் அவன் தௌராத்தையும் படிக்கணும், அப்புறம் இஞ்சியிலையும் படிக்கணும். இப்படி ரெண்டு பேரும் ஒரே நேரத்தை கையில வைத்துக் கொண்டு இவர்கள் அவர்களை ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள், அவர்கள் இவர்களை ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். இது அப்படியே கொண்டு வந்து நீ முஸ்லீம்களை கொண்டு முஸ்லீம்களை பிக் பண்ணி பாருங்க. நீ இன்னும் சொல்ற குர்ஆன், நீ இன்னும் சொல்கிறாய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, கடைசியில உங்கள ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை சரியில்லை என்று சொல்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறார், இப்படி ஒருவர் ஒருவரை பார்த்து சரியில்லை என்று சொல்வதால் அல்லாஹ்வுடைய தீர்ப்பாக இது ஆகல. புரியுதா? இப்ப நீங்க ஒருத்தர் பார்த்து இதான் வேஸ்ட், நீ ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றதுதான் இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பாகுமா? அல்லாஹ்வுடைய தீர்ப்பாக ஆகாது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்பது அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறாயா, எஸ்தான் இருக்கிறதா உங்களிடத்திலே, ஈமான் இருக்கிறதா, இதாஸ் இருக்கிறதா, அறிவிட்டுத்தான் நல்லா முடிவு செய்வானே தவிர. இப்ப உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளை சொல்றாங்க, எப்படி நீங்க எல்லாம் முறைகிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்கல்ல, அனைத்து மதுகம் ஜமாத்து இயக்கம், எப்படி அனைத்து மதுகம் ஜமாத் இயக்கம், அப்படி ஒரு இயக்கம், அப்படி அனைத்து சின்னத்தொழில் ஜமாத் இயக்கம், அப்புறம் ஐக்கிய ஜமாத் இயக்கம், எல்லாம் சேர்ந்து சத்துவா என்ன கொடுத்துருக்கிறாங்க, நம்ம எல்லாம் வெளியிட்டு போயிட்டோமா?
என்ன ஒரு தனியா ஒரு சமீபத்தில் ஒரு மாநாடு போட்டாங்க இங்க பக்கத்துல எங்க ஊர்ல இம்பீரியல் ஹோட்டல்ல ஒரு மாநாடு போட்டு தீர்மானங்கள் இப்படி இப்படிதான் பேரை சொல்லி பேரை சொல்லி பேரை சொல்லி இவங்களெல்லாம் வந்து வருகின்றவங்க இவங்கள்ட்ட இவங்களுடைய புக்க படிக்காதீங்க இவங்க பயனை கேட்காதீங்க அப்படி இப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு ஆட்சி குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டு போயிடுச்சு பண்ணி குடிச்சிருக்காங்க. அப்ப இவர்கள் இப்படி தீர்ப்பளித்து விட்டதால் அது அல்லாவுடைய தீர்ப்பாக ஆகுமா நம்முடைய தீர்ப்பாக ஆகாது. அல்லது அல்லா பாதுகாக்க நம்ம அப்படி செய்யக்கூடாது செய்யவும் முடிச்சால பாடம் நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு ஒரு மாநாடு கூட ஒரு தீர்ப்பு போறோம் வச்சுக்கோங்க புரியுதா அது அல்லாவுடைய தீர்ப்பாக ஆகுமா அல்லாவுடைய தீர்ப்பாக நீங்கள் தீர்ப்பாக இருக்கும் ஆனால் அது என்ன ஒரு அடிப்படையோடு இருக்க வேண்டும். எப்படி இந்த செயலை செய்கிறார்கள் இவர்களிடத்தில் இந்த செயல் இருக்கிறது எனவே இது வருகிறது எனவே இந்த செயலை செய்பவர்கள் வருகின்றனர் புரியுதா அப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர சும்மா ஒரு பேரை சொல்லி அவங்க எல்லாம் வருகிறது அவங்க எல்லாம் தவறானவங்க என்று பேசுவதால் ஒன்றும் நடக்க போவது கிடையாது புரியுது. அப்ப இன்னொரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையிலே ஒன்றுபட்டுவிட்டு இருக்கின்ற சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகளிலே மாறுபடுவதால் ஒருத்தரை மொத்தமா வழிகட்டவர் என்று நம்ம சொல்லக்கூடாது. இப்ப ஒருத்தர் அனைத்தின்னு சொன்னாரு சொன்னதுனாலேயே அவர் வழிகட்டவர் சொல்லலாமா சொல்லக்கூடாது ஏன்னா நமக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே அடிப்படையில் எந்த முரண்பாடும் கிடையாது. குரான் ஹதீஸ் மார்க்கும் என்பதிலும் அதே போல சகாபாக்களை கருத்துக்களை மதிக்க வேண்டும் என்பதிலும் கண்ணியத்திற்குரிய இமாம்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்பதில் நமக்கு மத்திய கருத்து வேற்றுமை கிடையாது. ஆனா ஒருத்தர் ஹனஃபின்னு சொல்லிக் கொண்டு மீதாட்சிகளை செய்தார் அனாச்சாரங்களை செய்தார் இமாம்கள் சொல்லிக் கொடுக்காத ஒரு வழியை உருவாக்கி கொண்டால் அப்ப அது வழியே
மன்னிக்கப்பட்டது
இப்படி ஏதாவது தவறான வியாபாரம் செய்த அல்லாஹ் உனக்கு சரின்னு சொல்லிடுவானா அடுத்த ஒரு விஷயம் இருக்கிறது மொத்தமாகவே அடிப்படைக்கு முரண்பட்டு மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர் அடிப்படையை தளர்ந்து போயிடுச்சு அப்ப நம்ம இங்க அவங்களை பத்தி பேச வேண்டியதில்லை. எப்படி உதாரணத்திற்கு காவியாணிகள் இருக்கிறாங்க காவியாணின்னு ஒரு குரூப் இருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு பேர் அகமதியாக்கள் கூட சொல்லுவாங்க சும்மா வெளியில சொல்லிக்கிறதுக்கு ராயிலாக முகமது ரசூலாக சொல்லுவாங்க நாங்களும் முஸ்லீம் என்றான் சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாத்துடைய அடிப்படை இருக்கிறது நபித்துவம் என்பது முகமது ரசூலுல்லாஹோடு முடிந்துவிட்டது இனி முகமது ரசூலுக்கு பிறகு ஒரு நபி வரமாட்டாங்க என்ற அடிப்படை இருக்கிறதா இல்லையா அதை எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு நபி வரலாம் அப்ப நபி வரலாம்னா 1400 யாருமே நபி கிடையாது கடைசியா 1800 இந்த குலாம் பஞ்சாப்ல வந்து காவியாங்கிற ஊர்ல ஒருத்தர் வந்தாரு அவருக்கு இவருக்கு நபி கடைசி நபி அப்படின்னு சொல்லி அவரு பிறந்த ஒரு ஜமாத்த உருவாக்கி கொண்டார். அப்ப குரான ஹரிசனா பேருக்கு அவங்க வைத்துக் கொண்டாங்க கூட அவர் எழுதின புத்தகங்கள் தான் அவங்களுக்கு சட்டமாக வைத்துக் கொண்டார்கள் புரியுதா. இப்ப இவங்க யாரு அடிப்படையிலேயே புறம்பட்டு வெளியே போனோம் இவங்களை பத்தி நம்ம பேச வேண்டியது ஏன்னா முகமது ரசூலுல்லாஹியே புறம்பட்டு போயிட்டாங்க. அப்ப இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அடிப்படையின் காரணமாக இவர்கள் வழிகட்டவர்கள் புரியுதா. அப்ப இந்த மாதிரிதான் பஹாய்ங்கிற குரூப்பா இருக்கட்டும் ஷியாங்கிற குரூப்பா இருக்கட்டும் இந்த போராங்கிற குரூப்பா இருக்கட்டும் இந்த மாதிரி உள்ளவர்கள் எல்லாம் எதிரையும் புறம்பட்டு வெளியேறியவர்கள் அடிப்படையிலேயே புறம்பட்டு வெளியே போனவங்க. அப்ப ஷியாரில் பற்றி கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அவர்கள் வந்து ஷிர்கின் காரணமாகவும் ரசுல்லாவுக்கு பின்னாடி சஹாபாக்களை ஏசியின் காரணமாகவும் அதே போல அறிஞர்கள் அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் கடவுள் என்று வணங்கிய காரணத்தினாலேயும் அவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய இமாம்களுக்கு மார்க்கத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்கின்ற காரணத்தினாலேயும் அந்த இமாம்கள் எல்லாம் வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்கின்ற காரணத்தினாலேயும் மார்க்கத்திலிருந்த பெரிய போனோம். அப்ப அவங்களை பத்தி நம்ம பேச வேண்டியது கிடையாது. அப்ப டோட்டலா கீழே விட்டு வெளியே போயிட்டோம். அப்ப இஸ்லாமுக்கு அடிப்படைக்குள் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய
அடிப்படைக்கு ஒன்று சேர்ந்து விட்டு நாயனாகல்லா முகமது ரசூலுல்லா அதே போல குர்ஆன் ஹதீஸ் இந்த அடிப்படையில ஒன்று சேர்ந்து விட்டவர்கள் அவங்களுக்கு மத்தியில சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் இருக்குமே ஆனால் அந்த கருத்து வேற்றுமையின் அடிப்படையில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பழி சொல்லக்கூடாது, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை மட்டம் தட்டக்கூடாது, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை ஏற்றக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? எது ஆதாரமோ அதன் அடிப்படையில். இப்ப நம்ம வந்து எது ஆதாரமோ அதன் அடிப்படையில் நமக்கு என்ன ப்ரூஃப், எதா இருந்தாலும் ப்ரூஃப். நீங்க யாரும் உங்களுக்கு சொன்னாலும் சரி குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சொல்லுங்க, ஆதாரத்தை காட்டுங்க. அந்த ஆதாரம் அகதிக்கு சாதகமா இருந்தாலும் இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஹஜீத்தை பின்பற்றக்கூடிய நாம் நம்முடைய எத்தனையோ செயல்கள் கலவி மதகக்கூடிய அடிப்படையில் இருக்கு, எத்தனையோ செயல்கள் ஷாபி மதகக்கூடிய அடிப்படையில் இருக்கு, எத்தனையோ செயல்கள் அகமது அகமதுடைய அடிப்படை மதகக்கூடிய அடிப்படையில் இருக்கு. நமக்கு மதுதான் முக்கியம், நமக்கு எது முக்கியம்? ஆதாரம் முக்கியம். அது யாருக்கு சாதகமா இருக்கும்? உங்களுக்கு சாதகமா இருக்கும். அப்ப நமக்கு எதா இருந்தாலும் ஆதாரத்தின் அடிப்படையில பாவமே தவிர தனிப்பட்ட ஒரு பெயரின் அடிப்படையில நாம் பார்க்க. அப்படி யாராவது ஒரு அடிப்படையில இருந்தாங்கன்னு சொன்னா அதனால மட்டும் அவரை நம்ம புற சொல்ல மாட்டோம், அவரை திட்ட மாட்டோம், அவரை ஏற்ற மாட்டோம், அவரை ஒதுக்கிட மாட்டோம். என்ன சொல்வோம் அவருக்கு? குர்ஆன் ஹதீஸின் பக்கம் வாருங்கள் என்று அவருக்கு நசீத்து செய்வோமே தவிர அவரோட பகமை காட்டலாமா? காட்டக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பிரச்சனைகளால் நிறைய போர்டு எழுதி போட்டார், நாலு மதுரங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு பள்ளிக்கு யாரும் வரப்பது இல்லை. சரியா? அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி நாலு மதுரங்களில் ஒரு மதுரவை முழுமையாக பின்பற்றுபவர் தான் பள்ளிக்குள் அனுமதி அப்படின்னா, அடுத்து இன்னும் கொஞ்சம் மூணாவது கட்டத்தில் டெவலப் ஆகி எதுவா இருந்தாலும் சரி நெஞ்சில கைகட்டா பள்ளிக்குள்ளார அனுமதியே கிடையாது, எதா இருந்தாலும் சரி தொப்பி போடாம வந்தீங்கன்னா பள்ளிக்குள்ளார அனுமதியே கிடையாது, எதா இருந்தாலும் சரி விரலா இருந்தா பள்ளிக்குள்ளார அனுமதியே கிடையாது என்று போர்டு போட்டுக் கொண்டாங்க. புரியுதா? அப்ப அதுக்கப்புறம் நிறைய அப்படியே எழுதிக்கிறப்பா இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா? செய்யக்கூடாது. இப்ப கடைசியில என்னாச்சு? இவர்களை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. கடைசியில தௌஹீத் இருக்கிற பேர்ல குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பேர்ல பிரிஞ்சு வந்து நம்ம எல்லாம் பொதுவா முஸ்லீம்களா இருக்கும் ஒத்துமையா இருக்கு பேசுறாங்க பாருங்க. கடைசியில் அவங்களும் அவங்க மசித்து அங்கு தாக்கிவிட்டாங்க. எப்படி நீ வந்து அந்த ஏகத்தை சேர்ந்தவனா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தொழில் இருக்கும்போதே வெளியே குடிச்சுட்டு விட்டுறாங்க. அப்ப உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஒரு இயக்கத்தில் இருக்கிற காரணத்தினால இவன் அந்த இயக்கத்தை உள்ளவன் நம்ம ஜமாத்து மசூதிக்கு ஏன் வந்தான் சொல்லி அவனை தலைவரும் குடிச்சு வெளியே கொண்டாந்து விட்ட கதையெல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னுடைய ரிசல்ட்? நீங்கள் இப்படி ஒரு கோஷ்டிகளாக உங்களை பிரித்துக் கொண்டால் கண்டிப்பா அந்த கோஷ்டியில சேராதவங்களெல்லாம் உங்களுக்கு எதிரிதான் நினைக்கிறீங்க. புரியுதா? ஒரு கோஷ்டியில உங்களை இறச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த கோஷ்டியில சேராதவங்களெல்லாம் உங்களுக்கு எதிரி, சேர்ந்தவங்க எல்லாம் உங்களுக்கு நண்பர். அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கண்ண மறைச்சிருவாங்க. அவன் செய்ய குற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கண் மறைக்கப்பட்டுவிடும். உங்க கோஷ்டில சேராதவன் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் சரி அவன் உங்களுக்கு எதிரியா தான். ஏன் அங்க உங்களுக்கு பாசி நிர்வாக ஆகிவிட்டது, நம்ம கோஷ்டிக்காரனா, நமக்கு கோஷ்டில இல்லாதவன் எதிரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அங்க ஈமானோ இஸ்லாமோ உங்க நற்குணங்களோ பண்பாடுகளோ எதுவுமே அங்கே அடிப்படையாக இருக்காது. நீங்க பாக்குறோமா? இது நல்லா பாக்கலாம். அல்லாஹ் நாளை மறுமையிலே தீர்ப்பளிப்பான். இவர்கள் எதிரெல்லாம் கருத்து வேறுபாடு வேறுபட்டார்களோ, எதிரெல்லாம் இவர்கள் முரண்பட்டார்களோ, தங்களுக்குள்ளே தர்க்கித்துக் கொண்டார்களோ, அந்த விஷயங்களில் நாளை மறுமையிலே அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். புரியுதா? சரி, இப்ப அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் என்று நம்ம இன்றைக்கு சொல்லிக்கொண்டு நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாமா? நம்ம செய்யக்கூடிய செயல்களை நாம் ஆய்வு செய்யாமல் அதை சீர்படுத்தாமல் இருக்கலாமா? அல்லாஹ் எப்படி தீர்ப்பளிப்பான் என்பதை நமக்கு முன்கூட்டி சொல்லித்தான். புரியுதா இல்லையா? சில பேருக்கு இந்த ஆயத்தை வச்சு ஒரு சந்தேகம் வரும். அப்ப அவங்கவுங்க எப்படி வேணாலும் அமல் செய்யணும், நீங்க என்ன அவரை சொல்றீங்க? அல்லாஹ் நாளைக்கு மறுமையில பார்த்துப்பா, அல்லாஹ் மறுமையில பார்த்துப்பா, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க எதுக்கு பிரச்சாரம் செய்யணும்? புரியுதா உங்களுக்கு? அப்படியே கேள்வி வரலாம். ரப்புல் ஆலமீன் எதற்கு இந்த குர்ஆனை கொடுத்தான், எனது தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொன்னான். அவனுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை இங்கு இருக்கிறது, இந்த குர்ஆனிலே இருக்கிறது. அது என்ன தீர்ப்பு? முன்கூட்டி அல்லாஹ் சொன்னா பாருங்க, 118வது வசனம், சரி 112வது வசனம், நன்மை செய்யக்கூடியவனாக இருந்தாயா, சரியத்தை பின்பற்றக்கூடியவனாக இருந்தாயா என்று அல்லாஹ்வுடைய பலாப நஸ்லம வஜிரகு இல்லாஹி வஹு முஹ்சின். நீ அரபிக மாத்திரையிலி, தௌஹீத மாத்திரையிலி, சலபிக மாத்திரையிலி, அழகிக மாத்திரையிலி, சாபிக மாத்திரையிலி இது இருக்குதா உன்ட்ட? அப்ப இது இல்லாம நீ எந்த ஜமாத் இருந்தாலும் சரி, நேரம் காபத்துள்ளா உள்ளாரே ஒரு ஜமாத்தை உருவாக்கி உட்கார்ந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு கரணம் பண்ணிருக்கோம். எப்படி காபத்துள்ளா உள்ளாரே ஒரு ஜமாத்தை உருவாக்கிட்டு நீ அதுக்கு உள்ளாரே தலைவர் புரிஞ்சுட்டா உட்கார்ந்துருந்தாலும் சரி, இந்த தன்மை இல்லை என்றால் சொர்க்கம் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல இந்த ஒரு விஷயத்தை நமக்கு அந்த முந்தைய மதக்காரர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்களுடைய செயல்களிலிருந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி காட்டுகிட்டார். எப்போதும் நம்முடைய உள்ளத்திலே பெருமை வந்துவிடக்கூடாது, அகம்பாவம் வந்துவிடக்கூடாது, ஆணவம் வந்துவிடக்கூடாது, தற்பெருமை வந்துவிடக்கூடாது. வெறும் இனம் அல்லாமல் மொழியின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ, அல்லது மார்க்கத்தின் அடிப்படையில் கூட பெருமை பேசுவது கூடாது. நம்மெல்லாம் அவர்களுடைய அந்த நிலையை பார்த்து அவர்களை கேவலமாகவோ, அவர்களை மட்டமாகவோ, உதாசீனமாகவோ நாம் பண்ணி செய்துவிடக் கூடாது. மாறாக அவர்கள் மீது கருணை கொண்டு அவர்களுக்கு நசீகரித்து செய்ய வேண்டும். அவர்களுக்கு நசீகரித்து செய்ய வேண்டும். ஏன் ஒரு காப்பீரை பார்த்து கூட காப்பீர் பசங்க கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொல்லி கேவலமா, எப்படி அவர்களுடைய குஃபுரு கேவலமானது, அவர்களுடைய குஃபுரு கேவலமானது, சிறுக்கு கேவலமானது. ஆனா அந்த மனிதனை நாம் எப்படி கேவலப்படுத்த முடியும்? புரியுதா? அப்படி அவங்க இறக்க போறாங்க. நசீகரித்து செயல் வந்தது, நேர்வழிக்கு வந்தது, இஸ்லாமுக்கு வந்துவிடு. புரியுதுங்களா? அவருக்கு அப்படி நம்பார்கள். யாராவது அப்படி கேவலப்படுத்தி இருக்கிறாங்களா? அப்படி கேவலப்படுத்தி இருந்தால் அப்ப அழைப்பு என்பதே கிடையாது, தாவா என்பதே கிடையாது, நபிமார்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நபிமார்கள் அழைப்பாளர்களை அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப சிறுக்கு குஃபுர் என்பது அது ஒரு தவறான கேவலமான செயலா இருந்தாலும், அந்த செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவனை நம்ம அந்த செயலின் அடிப்படையிலே நாம் அவனுடைய அந்த செயலை வெறுக்க வேண்டும் என்று விட, அந்த மனிதனை வெறுத்து அவனை கேவலமாகவோ மட்டமாகவோ அதை கொண்டு நம்மளை வந்து ஒரு பெரிய கர்வத்தைக்கும் நாம் அவை ஆளாக்கிவிடக் கூடாது. அப்ப நமது நன்மை நமக்கு பெருமையை சுட்டிவிடக் கூடாது, பிறரிடத்தில் இருக்கக்கூடிய தவறு அவரை கேவலப்படுத்துவதற்கு நம்மை சுட்டிவிடக் கூடாது. புரிந்துள்ள விஷயம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நன்மை நமக்கு பெருமையை சுட்டிவிடக் கூடாது, பிறரிடத்தில் இருக்கக்கூடிய தவறு அவரை கேவலப்படுத்துவதற்கும் நம்மை தூண்டிவிடக் கூடாது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நன்மை நம்மை எதற்கு தூண்ட வேண்டும்? மேலும் அல்லாஹ்விற்கு நாம் பணிய வேண்டும். அந்த நன்மையை பிறருக்கு சொல்ல வேண்டும். உங்கள்கிட்ட ஒரு நன்மை இருந்தா அதன்படி நீங்க செயல்படுறீங்களா? அல்ஹம்துலில்லா சொல்லுங்க. அந்த நன்மையின் பக்கம் பிறரை அழை. ஆனா இன்றைக்கு அதெல்லாம் கிடையாது. இப்ப அழைப்பு தான் போச்சு. இப்ப தௌஹீதா இருக்கட்டும், சலபியா இருக்கட்டும், அஜீதா இருக்கட்டும், இப்ப அழைப்புலாம் போயிடுச்சு. இப்ப எப்படி ஆகிவிட்டது? இதெல்லாம் போய் கடைசியில தேவகுலா மாறி, சேர்மார்க்கா மாறி, நம்ம ஐஎஸ்ஓ அசுவாருக்கு மாதிரி மாறிவிட்டு பெருமை அளிப்பதாக மாறிவிட்டது. நல்லா பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்ப உங்களிடத்திலே ஒரு நன்மை இருக்குமே, ஆனால் அந்த நன்மையை நீங்கள் ஆதாரபூர்வமான ஒரு காரிய ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் அந்த நன்மையை செய்வீர்கள் என்றால் கண்டிப்பா அந்த நன்மையை தொடர்ந்து செய்யுங்கள், இஹ்லாஸோடு செய்யுங்கள். அந்த நன்மையை பிறருக்கும் சொல்லுங்கள், பிறரை நன்மையின் பக்கம் அழையுங்கள். பிறரிடத்தில் ஒரு செயலை நீங்கள் பார்த்து அதை தவறு என்று கருதினீர்கள் என்றால், பிறரிடத்தில் ஒரு செயலை பார்த்து அதை தவறு என்று நீங்கள் கருதினீர்கள் என்றால், அது சரியான ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அதை தவறு என்று சொல்கிறீர்களா என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும். இல்ல எங்க ஆதிச்சா சொல்லித்தரலையே, எப்படி எங்க ஆதிச்சா சொல்லித்தரலையே, நான் பெற்ற புக்கள் அப்படி இல்லையே, இதெல்லாம் தவறுக்கு ஆதாரம். ஒரு செயல் தவறு என்று சொல்வதற்கு அப்ப அதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரத்தின் அடிப்படையில் அதை தவறு என்று நீங்கள் நினைத்தால் உடனே அதை வச்சுட்டு அவங்களை இழிவா பேசுறதோ கேவலப்படுத்துறதோ அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதில்லை. அதை அவருக்கு உணர்த்துங்கள், அதை அவருக்கு சொல்லி காட்டுங்கள். அந்த தவறிலிருந்து அவரை நீங்கள் மீட்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் அந்த தவறை அவர் செல்வாரையானால் அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துச் சொல்வதுதான் எங்கள் மீது கடமை. எடுத்துச் சொல்வதா எங்கள் மீது கடமை. விசாரிப்பது அல்லாஹ்வின் பொறுப்பு என்று சொல்லி நாம் விலகி கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு அல்லாஹ் அல்லாஹுடைய அவர்களும் கொடுத்த பொறுப்பு. அப்ப இந்த வசனத்துல யூதர்கள் கிறிஸ்துவர்களிடத்தில் அந்த முரண்பாடான தவறான செயலை எல்லாம் சொல்கிறார். சொர்க்க செல்வதா இருந்தா யகுதியா இருக்கிறோம், சொர்க்க செல்வதா இருந்தா நசராணியா இருக்கிறோம் என்று அவர்கள் பெருமை பேசினார்கள். அப்படித்தான் பின்னால் வந்த முஸ்லிம்களில் கூட ஒரு பெரும் கூட்டத்தார்கள், இந்த மதுவுக்கு சேர்ந்தவங்களுக்கு தான் சொர்க்கம், அந்த மதுவுக்கு சேர்ந்தவங்களுக்கு தான் சொர்க்கம், அவங்கதான் நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க என்றெல்லாம் பெருமை பேசினார்கள். அதே போல பலரும் இன்று சத்தியத்தில் உள்ளவர்கள் கூட பெருமை பேசுகிறார்கள். ஆனால் பெருமை பேசுவது என்பது பிறரை மட்டம் தட்டுவது என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றே கிடையாது. அதே போல ஆதாரம் இல்லாமல் பிறரை குறை சொல்வது, ஆதாரம் இல்லாமல் பிறரை குறை சொல்வதற்கும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஆதாரம் இல்லாமல் தன்னைத்தானே உயர்த்திக் கொள்வதற்கும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எதாக இருந்தாலும் சரி ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நன்மை பெருமையை தூண்டிவிடக் கூடாது. பிறரிடத்தில் இருக்கக்கூடிய தீமை அவரை அவரை மட்டம் தட்டுவதற்கோ கேவலப்படுத்துவதற்கோ நமக்கு வழிவகுத்து விடக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த மூன்று வசனங்களிலே உணர்த்திருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீர்ப்பை மறுமையிலே பயந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தீர்ப்பை மறுமையிலே பயந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுடைய எண்ணத்தை பயந்து கொண்டே இருக்க வேண்டும், நீயத்தை சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும். முதலாவதாக இஸ்லாம் இருக்க வேண்டும், ஈமான் இருக்க வேண்டும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அப்ப எல்லாம் இருந்துச்சு உங்கள்கிட்ட, இஸ்லாம் இருந்துச்சு, ஈமான் இருந்துச்சு, நிறைய அமல்களை செஞ்சீங்க, நிறைய நன்மையான காரியங்களை செஞ்சீங்க, ஆனா இஹ்லாஸ் இல்லாம போயிடுச்சு. ஏதாவது நாளைக்கு மறுமையில பரவடிக்குமா? அல்லாஹ் அந்த அமல்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்ப இந்த விஷயத்தை நம்ம பயந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுவதற்குரிய வாய்ப்பையும் அல்லாஹுடைய ஈமானையும் எஸ்தானேட்டாக உயர்ந்த தன்மையும் தந்தருவானாக. அப்போது சொல்லியாக அலி வலக்கும் இன்னஹு